வாந்திகளும் சோலை மதுளரங்கர்வன் புகழ்மேல் ஆன்ன தமிழ்மரகள் ஆயிரமும் ஈன்ன முதத்தாய் சடகோபன் திருவாய்மொழியை ஈன்று கொடுத்த முதல்தாய் காரிமாறன் சடகோபன் நம்மாழ்வார் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் அதை வளர்த்து கொடுத்த இதமான தாய் ராமானுஷர். இப்படி ராமானுஷரே திருவாய்மொழியை தனக்கு அனைத்துமா கொண்டிருந்திருக்கார். ஆள வந்தாரே திருவாய்மொழி தான் எல்லாம்னு சொல்றார். அப்படி இருக்கிறச்சே நம்ம அத்தனை பேருக்கு அந்த திருவாய்மொழி தானே எல்லாமா இருக்கணும். அதை ஏன் திருவாய்மொழின்னு கூறுகிறோம்னா நம்மாழ்வாருடைய திருவாக்கு அவருடைய திருவாயிலேருந்து பிறந்த மொழியொல்லியோ வேதத்துக்கு ரொம்ப நாளா ஒரு குறை. நாம தான் தோன்றியா இருக்கோம், நமக்கு மாதாபிதாக்களே இல்லையேங்கிறது குறை. வேதம்ங்கிறதுக்காக மட்டும் பெரியோர்கள் ஒத்துநட மாட்டார். ததிய கம்பீர மனோனுசாரினாக அந்த வேதத்தையே ஒரு ஆச்சாரியன் ஏத்துருக்கணும், அவர் அதை அங்கீகாரம் பண்ணிருக்கணும். அதனாலதான் வேதத்துக்கு குறை, நமக்கு தாய் தகப்பனார் இல்லையே. அதுக்காக நம்மாழ்வாருடைய திருவாக்கின் வழியே வந்து அவரையே நமக்கு தாயும் தகப்பனுமாக கொள்ளுவோம் என்று வேதமே திவ்ய பிரபந்தமாய் ஆழ்வாருடைய திருவாய் மொழியா பிறந்திருக்கு. இப்படி பலபடிகளாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். குரு பரம்பரா பிரபாவம் ஆறாயிரப்படியின் படி இனி நம்மாழ்வாருடைய வைபவத்தையும் அவருக்கு சிஷ்யராக ஆனால் அவருக்கு முன்னே அவதரித்தவரான மதுரகவியாழ்வாருடைய வைபவத்தையும் உருசேர பார்ப்போம். ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏத்தத்தை பாரோரறிய பகருகின்றேன். மடவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையில சாதிக்கிறார், ஏறார் ஒப்புயர்வற்றதான வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் அதனுடைய ஏற்றத்தை பாரோரறிய பகர்கின்றேன். சீராரும் வேதம் தமிழ் செய்த மையன் எழில் குருகநாதன் அவதரித்த நாள் வேதத்தை தமிழாக்கி கொடுத்த எழில் குருகை நாதன் திருக்குருகை குருகூர் அற்புதமான திவ்யதேசம் ஆழ்வார்த்து நகரி. தெற்கு கோடியில போனோம்னா திருநெல்வேலி ஜில்லா, அதுல ஸ்ரீவைகுண்டம்ங்கிற திவ்யதேசம், அதுலேருந்து சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய திருக்குருகூர் திருப்புலி ஆழ்வார் அடி நவதிருப்பதி திவ்யதேசங்களுக்கும் பிரதான திவ்யதேசம், நடுவாக நாயகமாக விளங்கும் திவ்யதேசம். நவதிருப்பதி என்பெருமான்கள் இந்த திவ்யதேசத்துக்கு எழுந்துருளிதான். வைகாசி விசாக திருநாளின் போது அஞ்சாம் உற்சவம் ஆறாம் உற்சவத்தன்னைக்கு மங்களாசாசன உற்சவம் ஒன்பது கருட சேவை உற்சவமும் அன்றுதான் நடைபெறுகிறது. திருமங்கையாழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கும் பெருத்த வேறுபாடு. திருமங்கையாழ்வார் திருப்பிரிதி தொடக்கமாக கீழே தெற்கு கோடி ஈராக அனைத்து திவ்யதேசத்துக்கும் போய் போய் பல்லாண்டு பாடியிருக்கார். எல்லாத்தையும் நம்ம பெரிய திருமொழியிலே கொஞ்சம் வேகமா அனுபவிச்சுட்டோம். ஆழ்வாரும் வேகமாத்தான் போனார், ஆனா நமக்கு இருக்கிற அவகாசத்துக்காக அப்படியே மணியை எடுத்து அதனால வேகமாத்தான் பார்த்தோம். இத போல நாம கஷ்டப்படுவோம்னு நம்மாழ்வார் தெரிஞ்சுட்டார். ஆகையாலே அவர் எந்த இடத்துக்கும் போகவே இல்லை, அவர் இருந்த திருப்புலி ஆழ்வார் அடிக்கே திவ்வதேச தெம்பெருமான்கள் எழுந்துருளினார்கள். அவரவர்கள் திருப்புலி ஆழ்வார் அடிக்கு வந்து ஆழ்வார் கையில தாளத்தை கொடுத்து என்ன பாடும் என்னை பாடும் உம்முடைய திருவாக்காலே நாம் பாட பெற்றால்தான் நம்ம தேசம் திவ்ய தேசமாகிறது, நம்ம ஊர் 108 திருப்பதிகளிலே கணக்கு பண்ணப்படுகிறது, ஆகையால் தேவரீர் பாடணும்னு சொல்ல நம்மாழ்வார் அந்தந்த எம்பெருமானுக்கு பதிகங்களை சமர்ப்பித்தார். திருமங்கியாழ்வார் பாடினது 86 திவதேசங்கள்னு வினபிச்சேன், நம்மாழ்வார் பாடியிருக்கிறது 38 திவதேசங்கள். 38 திவதேசங்களுக்கு ஆழ்வார் பல்லாண்டு பாடியிருக்கார். அதுல முக்கியம் மலையாள திவதேசங்கள்ல 12 திவதேசங்களை பாடினாரோ இல்லையோ, 13வது திருவித்துவ கோடு அதை மட்டும் நம்மாழ்வார் பாடலே, அதை குலசேகராழ்வார் பாடிவிட்டார். மத்த 12 திவதேசங்களையும் அவர் தான் பாடினார். பாண்டி நாட்டு திவதேசங்கள் எல்லாம் நம்மாழ்வார் தான் பண்ணிருக்கார். இப்படிப்பட்ட எழில் குருகை நாதன் அவர் அவதரித்த வைகாசி விசாகத்துக்கு உண்டோ ஒப்பு கிடையாது கிடையாது என்றுதான் இந்த பாசுரத்தாலே மனோளவர்கள் சாதித்தார். இனி ஆழ்வாருடைய வைபவத்தை இவ்விடத்தில் ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தில் எப்படி சாதிச்சிருக்காருங்கிறத பார்ப்போம். ததஹா மேற்கொண்டு கலியுகம் தொடங்கி 42 நாட்கள் முடிந்து 43வது நாளிலிருந்து ததஹா கலியுகஸ்யாதௌ வைசாக்கியாம் விஸ்வபாவனஹ விஷ்ணு பக்தி பிரதிஷ்டார்த்தம் சேனேஷஹ அவதரிஷ்யதி. கலியுகத்தினுடைய தொடக்கத்திலே வைசாக்கியாம் விஸ்வபாவனஹ வைகாசி மாசத்தில் விசாகா நட்சத்திரத்திலே விஷ்ணு பக்தி பிரதிஷ்டார்த்தம் லோகத்திலே விஷ்ணு பக்தியை நன்கு நிலைப்படுத்துவதற்காக சேனேஷா அவதரிஷ்யதி. சேனேஷன்னா சேன முதலியார், சேன முதலியார் தான் விஸ்வக்சேனர். விஸ்வக்சேனரே நம்மாழ்வாராக அவதரிக்க போறார். சேனேஷ கருணாலப்த திவ்ய மந்திரத்வயம் முதா திராவிடாம்நாய வக்தாரம் சடகோப குரும்பஜே. திராவிடாம்நாயம், ஆம்நாயம்னா வேதம், திராவிடாம்நாயம்னா தமிழ் வேதம். சேனேஷரான விஸ்வக்சேனர் அவதரித்து தமிழ் வேதமாகவே பாடினாரே அந்த சடகோப முனி குருவை வணங்குகிறேன். வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனின் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷியா. ஸ்ருதியினுடைய உத்தரபாகம் வேதாந்தம், அதை யார் தமிழ் பாஷையில பண்ணி கொடுத்தாரோ அந்த வகுடாபரணரை வணங்குகிறேன். மேலும் சொல்றார், வகுடாலங்கிருதம் ஸ்ரீமத்து சடகோப பதத்வயம். சடகோபனுடைய ரெண்டு திருவடி தாமரைகள் வகுளமாலையாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. அஸ்மது குலதலம் போக்யம் அஸ்துமே மூர்த்த பூஷணம். இதுவே நமக்கு தலைக்கு அணியக்கூடிய பூஷணமாக எப்போதும் இருக்கட்டும். இனி அவர் அவதரித்த நாள் நட்சத்திரத்தை தெரிவிக்கிறார். லாபே கலேர் வாசர ஏவ ராதே மாசே விசாகே மகனீய தாரே சுக்ரஸ்ய வாரே ஜனி விஸ்வதித்யாம் பராங்குஷோயம் பகவான் குளீரே. பகவான் பராங்குஷர் திருவவதாரம் பண்ணினார். லாபே கலேர் வாசர லாப, இந்த கீழேந்தே அது ஒன்னு இருக்கு, அது எனக்கு அவகாசம் இல்லாதனால இது சொல்லாது வந்திருக்கேன். இந்த ஒரு சம்வத்சர கணக்கு சொல்றாரோ இல்லையோ, எந்த வருஷத்துல ஆர் பிறந்தாருங்கிறது, அதுக்கு கடபயாதி சம்கே கடபயாதி சம்கேன்னு உண்டு, சங்கியான எண்ணிக்கை. இவெல்லாம் வருஷ எண்ணிக்கை சொல்றதுக்கு கடபயாதி க ட ப க ச ட த ப, அது சம்ஸ்கிருத வர்ணமாலையிலே கவர்கன் சவர்கன் டவர்கன் தவர்கம் பவர்கம் அஞ்சு வர்க்கம் இருக்கும் இல்லையோ, க க க க ங ச ச ச ஜ ஞ ட ட ட ட ண. அதை வச்சிருந்து ஒரு கணக்கு சொல்லுவா. இப்ப அந்த கணக்கு எப்படிங்கறது சொல்றேன். லாபே கலேர் வாசர லாப என்கிற சப்தத்திலிருந்து கிடைக்கிறது என்ன, அது அதுக்கு ஒரு எண்ணிக்கை போட்டுக்கணும். லாங்கிறது மூணு, என்ன யார் ல கவர்கன் சவர்கன் டவர்கன் தவர்கம் பவர்கம் ஐயஞ்சு இருபத்தஞ்சு முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச அப்புறம் யார் எட்டு இருக்கும் இல்லையோ, இருபத்தஞ்சு எட்டு சேர்த்தா மொத்தம் முப்பத்தி மூணு எழுத்துக்கள் தான் வரணமாலை. அதுல இருபத்தஞ்சு முடிஞ்ச அப்புறம் யா ர ல லாங்கிறதுக்கு மூணுன்னு போட்டுங்க. அடுத்தது பே லா பேன்னு இருக்கும் இல்லையோ, பே நாலு, ஏன்னா ப ப ப பாவல்யோ நாலுன்னு போட்டுங்கோ. இப்ப முப்பத்தி நாலுன்னு வருது இல்லையோ, லா ப மூணு நாலு, அப்பனா முப்பத்தி நாலு. ஆனா இந்த கடவையாதி சங்கையில என்ன ஒரு கணக்குனால், வந்திருக்கிறத தலைகீழா திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டா இப்ப நாற்பத்தி மூணுன்னு ஆயிடும் இல்லையோ. ஆழ்வார் அவதரித்தது நாற்பத்தி மூணாவது நாள். அப்ப கலியுகம் பிறந்து நாற்பத்தி மூணு, சுவாமி இதை விட நீர் நாற்பத்தி மூணுன்னே சொல்லிருக்கலாம் போல் இருக்கு, இதுக்கு இவ்வளவு தூரம் சுத்தி வளர்ச்சிந்து இதுக்கு லாவுக்கு கணக்கு சொல்லி பாவுக்கு கணக்கு சொல்லி அதை தலைகீழ வேற திருப்பி போட்டுருந்தா. இந்த இடத்துல இது இப்படி இருக்குமே தவிர, அதனுடைய சங்கை எங்கெங்க தேவைப்படுமோ அதை ஜாகிரதப்படுத்தி வேணும்னு ஒரு புது ஒரு முறையில தான் அதை பெரியோர்களே எழுதி வச்சிருக்கா. அதனால கடவையாதி சங்கையும் படி லாபே கலேர் வாசரையேவ ராதே மாசே வைகாசி மாசத்திலே விசாகே மகனீய தாரே விசாக நட்சத்திரத்திலே சுக்ரஸ்ய வாரே அஜனி. கலியுகத்தினுடைய முதல் வருஷம் பிரமாதி வருஷம், கலி பிறந்து முதல் வருஷத்துக்கு பேர். அந்த பிரமாதி வருஷத்திலே சுக்லபக்ஷத்திலே சதுர்தசி திதியிலே வெள்ளிக்கிழமையில், வெள்ளிக்கிழமை வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் பராங்குஷர் அவதரித்தார். ஸ்ரீ விஜயான தினோத்தரே ஹனி கலௌ வருஷே பிரமாத்யாஹ்வயே. பிரமாதி என்னும் கலியுகம் தொடங்கின முதல் வருஷத்திலே மாசே மாதவ நாம்னி பார்கவதினே ருக்ஷே விசாகாபிதே லக்னே சுத்த சதுர்தசி திதியுதே ஸ்ரீமன் குளீரே பிச்சர் கித்யாம் பிராதுரபூத் பராங்குஷ கவிஹி பாக்யோதயோஸ்மாத்ருஷாம் அஸ்மாதிருஷாம். நம்ம போன்றவர்களுடைய பாக்யவசத்தாலே நம்மாழ்வாரி பூமண்டலத்தில் அவதரித்தார். ஆழ்வார்கள் எல்லாரையும் அவயவபூதராகவும் நம்மாழ்வார் திருவவதார கிரமம் இருக்கும்படி எங்கனே எண்ணில் மற்றாழ்வார்கள் எல்லாரும் அவயவங்கள், ஆழ்வார் தான் அவயவி, மற்ற பேரெல்லாம் தனக்கு தொண்டர்கள். ஆழ்வார்களுக்கு இவர் தலைவர் ஒல்லியோ. இனி அவருடைய அவதாரம் அஸ்தி பாண்டியேஷு தேசேஷு காசி ஸ்ரீ நகரி திஹி. ஸ்ரீநகரி என்று பாண்ட தேசத்தில் ஒரு ஊர் உள்ளது. கதை எவ்வளவு அழகா குழந்தைக்கு சொல்றாப்புல சொல்றாரு பாருங்க. பாண்ட தேசத்திலே ஸ்ரீநகரி திருநகரி, திருநகரி திருக்குருகூர், ஆழ்வார் திருநகரி இல்லையோ, அது அப்படியே சொல்லிட்டு இருப்ப. ஆழ்வாருடைய ஸ்ரீநகரி ஆழ்வார் திருநகரி திவ்யதேசத்தே தாமிரபரணி நதீதீரே சாட்சாது திருஷ்டோக்ஷதோக்ஷஜ என்கிறபடியே வண்டலம்பும் சோலை வழுதி வடநாட்டிலே கங்காச யமுனா செய்வ ததா கோதா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி தாமிரபரணி. ஆக கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி இது முதலான அனைத்தையும் காட்டிலும் பெருமவச்சிருக்கும் தாமிரபரணி நதி. அப்படிப்பட்ட நதியிலே கங்காதி சகல நதிகளிலும் உஸ்திருஷ்டதமமாக சொல்லப்பட்டிருக்கிற புருணையாச்சங்கரையிலே உயர்ந்த தாமிரபரணி நதிக்கரையிலே என்ன சுகாச்சாரியர் பாகவதத்திலே மேற்கொண்டு பல்லாண்டுகள் கழித்து ஆழ்வார்கள்லாம் அவதரிக்க போறா அப்படிங்கிறத்தவர் கோடி காட்டுறார். அங்க சொல்லும் போது காவேரிச மகாபாகா பிரதீதீச மகாநதி தாமிரபரணி நதி எத்த கிருதமாலா பயஸ்வனி எங்கே தாமிரபரணி ஓடப்போகிறதோ அங்கு ஆழ்வார் அவதரிப்பார். இது அழகியமணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். கொசித் கொசித்தன் இவர் ஆவிர்பாவம் கலியங்கெடும் போலே சூச்சிதம் கொசித் கொசித் மகாபாக திரவிடேஷு ச பூரிஷஹ தாமிரவர்ணி நதியத்ர கிருதமாலா பயஸ்வினி. எப்போதோ நாராயணனே எல்லாம்னு சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் பிறப்பார்கள் என்று சூச்சனம் பண்ணி காட்டினார். கொசித் கொசித் தன்னிவர் ஆவிர்வாவம் கலியும் கெடும் போலே சூச்சிதம். நம்மாழ்வாரே ராமானுஷருடைய அவதாரத்தை கலி கிடப்போறது, ராமானுஷர் அவதரிக்க போறாருங்கிறத தான் கோடிட்டு காட்டினார். அத போல சுகாச்சாரியர் நம்மாழ்வார் அவதாரத்தையே கோடிட்டு காட்டி இருக்கிறார். ஆழ்வார் அவதரிக்க போறார் நல்லார் நவில் குருகூர் நகருக்கு நிர்வாககரான இவ்வாழ்வார் தாமே. எந்த தந்த தந்தை தந்த தந்தைக்கு முந்தை ஆழ்வார் மட்டும் ஸ்ரீவைஷ்ணவர் அல்ல, ஏழு ஏழு தலைமுறைக்கு பரமபாகவதாளா இருந்திருக்கா. இவர் வேளாளர் குலத்திலே அவதரித்தார். இவருக்கு முன்னாடி இருக்கிற ஏழு தலைமுறையும் சொல்லிட்டார். தொண்ட குலத்திலே பிறந்தார்கள், ஏழாட்காலும் பழிப்பிலோம். இன்னைக்கு திடீர்னு புதுசா ஸ்ரீவைஷ்ணவாளாயிட்ட இல்ல, பல பேர் அத்வானிக்கு வருவாள் இல்லையோ, சுவாமி எங்களுடைய தகப்பனார் பாட்டனார்லாம் எப்படி இருந்தாருங்கிறது தெரியாது, ஆனா நாங்க ஏதோ ஸ்ரீவைஷ்ணவாள் ஆயிட்டோங்கிறாள் இல்லையோ, அது ஒரு பெருமை, அது அவனுக்கு இருக்கிற பெருமை. இருந்தாலும் யுகம் யுகமா காலங்காலமா குடிகுடி ஆட்சைகோம் இருந்திருந்தா அது தனிப்பெருமையோ இல்லையோ. அதை போல வாழ்வாருடைய வைபவம் சொல்றார். எங்கனே என்னில் திருவழுதி வளநாடர் என்னார் ஒருவர், அவர் பிள்ளை அறந்தாங்கியார், அவர் பிள்ளை சக்கரபாணியார், அவர் பிள்ளை அச்சுதர், அவர் பிள்ளை செந்தாமரை கண்ணர், அவர் பிள்ளை செங்கண்ணர், அவர் பிள்ளை பொற்காரியார், அவர் பிள்ளை காரியார், அவர் பிள்ளை மாறன் சடகோபன் நம்மாழ்வார் என்னும் எட்டு தலைமுறைகளாக இவர்களுக்கு ஆதிப்பிரான் குருகூர் நகரானான புரிந்தரன் பிரானுடைய கைங்கிதமே நித்திய கைங்கிரமாக கொண்டிருந்தார்கள். இந்த கிரமந்தனிலே சந்தான பரம்பரையாய் பழைய வடியரான இவருக்கு பொற்காரியாருக்கு காரியார் அவதரித்தார். காரி உடையனங்கையார் இவர்கள்தான் நம்மாழ்வாருடைய பெற்றோர்கள். காரிமாறன் காரிமாறன் சொல்ல முடியோ, மாறன்கிறது நம்மாழ்வார் திருநாமம், காரிங்கிறது திருத்தந்தையாருடைய திருநாமம். இவர் பாட்டனாருக்கு பொற்காரியார்னு திருநாமம், தந்தையாருக்கு காரியார்னு திருநாமம். காரியாருக்கும் திருவண் பரிசாரத்து பெண்ணான உடையனங்கையாருக்கும் திருக்கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் அவதரிக்கணும். முதல்ல தாயார் தகப்பனாருக்கு சிறு வயசுல கல்யாணமானத்தை சொல்றார். காரியார் தம்முடைய பொற்காரியார் பிள்ளைக்கு விவாகம் பண்ணுவதாக திருவண் பரிசாரத்திலே காரியாரை கொண்டு போய் தம் சம்பந்தம் செய்ததற்கு யோக்கியதாய் அந்த இடத்துல திருவாழ்மார்பன் ஒரு சுவாமி வசிச்சுன்னு வந்தார். பெருமாளுக்கே திருநாமம் திருவாழ்மார்பன் தான். வருவார் செல்வார் வண்பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பக்கு என் திறம் சொல்லார் சொல்வ செய்வதன் உருவார் சக்கரம் சங்கு சுமந்தின் கும்மோடு ஒருபாடு உழல்வான் ஓர் அடியானும் உளனென்னே என்று நம்மாழ்வாரே திருவாழ்மார்பன் திருவாழ்மார்பன் பெருமாளுடைய திருநாமத்தை சாதிக்கிறார். அப்ப திருவன் பரிசாரத்துல திருவாழ்மார்பன் ஒருத்தர் இருந்தார், பெருமாள் பேரோட இருந்திருக்கார். அந்த சுவாமிக்கு ஒரு குமாரத்தி உடைய நங்கையார் அப்படின்னு அவளுக்கு திருநாமம். அந்த பெண்ணை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறீடா என்று பொற்காரியார் போய் கேட்கறா. கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்துடுத்து. பெருப்பெருத்த கண்ணாளங்கள் செய்தென்னும் கைத்தலம் பச்ச கனாக்கண்டேன் தோழினான் என்னும் இருவருக்கும் திருக்கல்யாணம் நடந்து தங்கள் ஊரிலே திருநகரியிலே வசித்துக் கொண்டு வந்தார்கள். ஓர் முறை பெண்ணும் மாப்பிள்ளையுமாக பிறந்தகத்துக்கு போனார்கள். திருவாழ்மார்பன் திருமாளை சேவிச்சுட்டு வருவோம்னு திருவன் பரிசாரத்துக்கு போய் அங்கிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த தருணம். திருக்குறுங்குடி நம்பியும் சேவித்துக் கொண்டு வருவோம் என்று திருக்குறுங்குடி திவதேசத்துக்கு போயிருக்கா. எங்கனேயோ அன்னமீர்காள் என்னை முனிவதனீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் செங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன் ஆழ்வாரே பாடசுரம் பாடியிருக்கார். திருக்குறுங்குடி நம்பியை சேவித்தார்கள். தேன் கொள் சோலை திருக்குறுங்குடியிலே சென்று நம்பியை தென் குடுங்குடி நின்னா செம்பனேத்துகளின் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ என்று ஆழ்வாரும் பாடினபடிக்கு ரெண்டு பேரும் போய் பெருமாளை சேவிக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்னு நம்பி கேட்டார். அப்போது காரிமாறனும் உடையநங்கையாரும் திருக்குறுங்குடி நம்பியை பார்த்து ரொம்ப நாளா எங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கலே, ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் இருக்கலே, அடியோ உங்களுக்கு சந்தான பாக்கியம் வேணும் தந்துரல வேணும் என்று பிரார்த்திக்க நம்பி கேட்டார். யார போல உங்களுக்கு பிள்ளை வேணும்? இவ ரெண்டு பேரும் கூடி பேசிண்டா யாராட்டும் பிள்ளை பிறந்தா நல்ல பிள்ளையா இருக்கும்னு யோசித்தா உம்ம போலத்தான் பிள்ளை வேணும் என்ன அவனையே கை காமிச்சிட்டா. பெருமாள் யோசித்து பார்த்தார், நம்மை போல நாம் எங்கே அதிகாரியை தேட, நம்ம போல நாம் தாம் இருப்போமே தவிர நம்ம போல மத்துருத்தன் அல்லன், நாமோ ஒப்பிலாத அப்பன் ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயர், ஆகையால் நாமே உமக்கு மகனாக வந்து பிறப்போம் என்று பெருமான் சொன்னபடியால் திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாராக திருவவதாரம் பண்ணினார். நாமே வந்து பிறக்கிறோம் என்று அர்ச்சக முகேன வரப்பிரதானம் பண்ணி உருள அர்ச்சகர் மூலமா பெருமாள் வரத்தை கொடுத்துட்டார். இது கேட்டு பிரீதராய் நிற்கச் செய்தே நம்பியும் பூந்தன் மாலை தண்டு யாழை கிருபையுடனே பிரசாதித் தருள நம்பியும் இவர்களுக்கு பூஷ்ப பிரசாதத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சார். தண்டுடாய் நமக்கண்ணி நல்கான் என்று கொண்டு இவளும் கர்ப்பவதி ஆனாள். அப்ப உடையனங்கையார் கர்ப்பம் தரித்தாள். மாதம் 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தாள். என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். இந்த வயிறு இது கண்ணனை பெற்றதை காட்டிலும் யசோதையனுடைய வயிறு பெற்ற வயிறு அல்ல, வளர்த்த வயிறே. தேவகியனுடைய வயிறு பெற்ற வயிறு, கௌசல்ய வயிறு பெற்ற வயிறு. இவர்கள் ஓரோர் வயிறும் பகவானை பெற்றிருக்குமே தவிர அந்த பகவானை பெற்றபடியால் நாம் இனி பிறக்க வேண்டாம்னு சொன்ன பாகவதோத்தமரை இந்த வயிறுகள் பெற்றெடுத்ததில்லை. அந்த வயிற்றை பெற்ற பெரும் பேருடையாள் உடையனங்கையார் தான். ஆனால் அவ கர்ப்பவதியான திருமாலால் அருளப்பட்ட சடகோபனாய் உடையனங்கையார் கர்ப்பவதியாக எம்பெருமான் பாடெல்லாம் உய்யும்படி சேன முதலியாரை நம்மாழ்வாராக அவதரிக்கும்படி நியோகிக்க இங்க கர்ப்பம் சுமக்க ஆரம்பித்தா பரமோதத்திர பெருமாள் ஆணையிடுறார், விஷக்சேனரே நீர் போய் நம்மாழ்வாராக அவதரியும், பக்கத்தில் இருக்கிற கருடரே முன்னாடியே மதுரகவி ஆழ்வாராக அவதரித்திருக்கிறீர், இதோ நீர் திருப்புலி ஆழ்வார், ஏற்கனவே ஆதிசேஷனே திருப்புலி ஆழ்வாராக காத்திருக்கிறார். தன்னோட மூணு பேரையும் அனுப்பிச்சு வச்சிட்டார் பெருமாள். தனக்கு ரொம்ப முக்கியமானவா மூணு பேர் இல்லையோ, விஷக்சேனர் பிரதானர், ஆதிசேஷன் பிரதானன், கருடன் பிரதானன். மூணு பேரையுமே இங்க யாரு இருக்க வேண்டாம், நீங்க மூணு பேரும் சேர்ந்தா தான் ஒத்தர உருவாக்க முடியும். என்ன நாம் இப்ப யார உருவாக்க போறோமோ அவர் சாமானியப்பட்டவர் அல்லர். அவர் அங்குத்தேன் அல்லேன் இங்குத்தேன் அல்லேன் உன்னை காணும் அவாவில் விழுந்தினான் எங்குத்தேனும் அல்லேன்னு அவர் சம்சாரிகளில் சேர்ந்தவர் அல்லர். அங்க இருக்க பிடிக்காதபடியாலே அவர் நித்தசூரிகளில் ஒதுத்தர் அல்லர். கீழோகத்தில் பிறந்திருக்கிறபடியாலே அவர் முக்தி அடைந்தவர் அல்லர். வேணும் வேணும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறபடியாலே இவ்வாழ்வாரை எந்த கோட்டில சேர்க்கிறதுன்னு எனக்கே தெரியல. அவர் ஈஸ்வரனும் அல்லர், ஏன்னா தானே அடிமைன்னு சொல்லிக் கொள்ளுகிறபடியாலே. அப்ப ஆழ்வார் சர்வேஸ்வரனும் இல்லே, பத்தனும் இல்லே, முக்தனும் இல்லே, நித்தனும் இல்லே, இவரை எந்த கோட்டில சேர்க்கறதுன்னு தெரியல. இப்படி ஒருத்தர உருவாக்க நாம் எத்தனை நாளா முயற்சி எடுத்திருக்கோம் தெரியுமோ? பெருங்கேடலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிரளவைத்தார். வராகப் பெருமான் நெடுநெடுவென்று உயரமாக நின்று தன்னுடைய திருக்கண் பார்வையை எங்கும் உலகம் முழுக்க படர விட்டு எந்த ஜீவாத்மா நம் அனுகிரகத்துக்கு பாத்திரபூதன் ஆகிறான்னு பார்த்தாராம். வராகப் பெருமாள் வடக்கு கோடியில நிற்கிறார். தெற்குத்தான் தாழ்ந்த இடம், பள்ளமடையா ஜலம் ஓடி வர இடம். அதுலயும் தெற்கு கோடியில நம்மாழ்வார் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அப்ப வராகப் பெருமானுடைய கட்டாட்சம் பட்டது. பெருங்கேடலார் தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிரளவைத்தார். ஆழ்வாருக்கு இருக்கிற வைபவம் எல்லாரையும் படைச்சிட்டு காப்பலே பிரதி எடுக்கிறாப்புல பெருமான் படைச்சுடலே. இப்ப லோகத்துல எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது, அதே ஏதோ தாயார் தகப்பனார் கூடுறார்கள் பறந்து போடுறது, இது அப்படி இல்லையோ இல்லையோ இப்போ. அதுக்குன்னு ரொம்ப மெனக்கடுறார் பெருமாள். வராகப் பெருமான் தன்னுடைய கண் பார்வை இப்படி அப்படி அசக்காமல் நம்மேல் ஒருங்கே பிறட வைத்தார். எங்கும் பக்க நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணன், தாமரை கண்ணன் ஆழ்வார தவிர மத்தொன்ன பாக்கலேன்னா இப்போ அந்த பார்வையினுடைய சக்தி முழுக்க அங்கேயே விழுந்துட்டு தொல்லியோ. ஒண்ணுமே இல்ல, ஒரு காந்தாரி ரொம்ப நாளா கண்ணை கட்டி வச்சிருந்துட்டு கடைசியில துரியோதனனை காப்பாத்தி விடணுங்கிறதுக்காக நீ நகனா வா, நான் கண்ணை திறந்து ஒரு நிமிஷம் பாக்குறேன், என் பார்வைப்பட்ட அத்தனை இடமும் உனக்கு வஜ்ர தேகம் ஆயிடும்னா அத கண்ணன் தான் மறுபடியும் திசை திருப்பி அவனை ஏதோ ஒன்ன கட்டின்னு வர சொல்லிட்டு அதனால கடைசியில தொடப்பக்கத்துல இவனுக்கு வஜ்ர தேகம் ஆகாமல் போக அங்கடித்து பீமசேனையும் உனக்கு கொண்டுட்டான் அப்படின்னு சரித்திரம் பாக்குறமோ இல்லையோ. ஒண்ணுமில்லாத ஒரு மானிடப்பெண், அதுவும் துரியோதனனை போல பல பேரை ஈன்றெடுத்த பெண், இந்த பெண்ணுக்கே கண் பார்வையை ஜாகிரதப்படுத்தி இவ்வளவு சக்தி இருக்கும்னா வராகப் பெருமான் பரமசேதனான் எம்பெருமான் நித்ய சுவதசர்வஜ்ஞனான சர்வசக்தனான் எம்பெருமான் தன்னுடைய கண் பார்வை முழுக்க ஒத்தர் பேர்ல வச்சிருந்தா அப்ப அவரை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். அப்படிப்பட்ட வியக்தி தான் பிறக்கவே போகிறார். பெருங்கேடலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகத்தை ஒருங்கே பிறட வைத்து பெருமான் திருவுள்ளத்திலே கொள்ள ஆழ்வார் அவதரிக்க போகிறார். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே உயர்ந்த பிரமாதி வருஷத்திலே கலியுகத்தினுடைய முதல் வருஷத்திலே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரில் அவதாரம். பகுதான்ய வருஷத்துல கர்ப்பம் தரித்தார். அவதாரம் பிரசவம் நடந்தது பிரமாதி வருஷத்திலே. நம்மாழ்வாராக அவதரிக்கும்படி நியோகிக்க கலியுகம் பிறந்த 43rd நாள் மூணு பேருமே கிளையறங்கிவிட்டார். துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே கருடன் மதுரகவியாழ்வார அவதரித்து திருக்கோளூர்லே காத்து கொண்டிருக்கிறார். அடுத்து ஆதிசேஷன் திருப்புலியாழ்வாராக இங்கே அவதரித்து இதுக்கு கீழே எப்ப ஆழ்வார் வந்து அமரப்போகிறார்னு அவர் காத்துருக்கார். விஷ்வசேனர் நம்மாழ்வாராகவே அவதரிச்சுட்டார். அப்ப விஷ்வசேனர் இறங்கிவிட்டார், கருடன் இறங்கிவிட்டார், ஆதிசேஷன் இறங்கிவிட்டார். இனிமே அங்க யாரான் இருக்காளான்னா பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வாரே சொல்றார், கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் புல்லென்னொழிந்தனகொல், இனி திருப்பார்க்கடல் ஆள் இல்லையாமே, வைகுந்தத்தில் ஆள் இல்லையாமே, உன்னை இங்கான சேவிக்கிறதுக்கு யாரானும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா எங்க பெருமாள்னா ரொம்ப நாளாச்சு வெளியூர் போயிட்டாரு இங்க காணும், இப்பெல்லாம் இந்த பக்கம் வர்றதில்லை. அப்படின்னு விட்டா, சரி திருப்பார்கடல்ல இருப்பறவன் போய் கேட்கறதுக்கு போனா ரொம்பவே நாளாச்சு, இங்கெல்லாம் இல்லவே இல்லைன்னுட்டா. திருவேங்கடத்தில் இருப்பறவன் கேட்டா இப்பதான் புறப்பட்டு போயிட்டே இருக்காருனா, கடைசியில் இத்தனை இடத்தையும் காலி பண்ணி எங்க வந்துட்டார்னா, மனத்தே கோயில் கொண்ட கோவலன் நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு போறதுக்கு பெருமாளே வந்துட்டார்னா, அப்புறம் அவனுடைய பந்து பரிஜனங்கள் வர்றத பத்தி கேட்கவே வேண்டாம் இல்லையோ. இவ்வாழ்வார் அவதாரத்தை யாரோடு ஒப்பிட்டு சொல்லலாம், பின்னை ஹொல் நிலமாமகள் ஹொல் திருமகள் ஹொல் பிறந்திட்டாள், நப்பின்ன பிராட்டி அவதரித்தாளா, நீலாதேவி நாச்சியார் அல்லது பூமாதேவி பிறந்தாளா அல்லது ஸ்ரீ மகாலட்சுமியே பிறந்தாளா என்கிற வரைக்கும் மூன்று தேவிமார்களும் சேர்ந்து உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்பர் ஆளும் உலகமும் ஊன்னேன் மூவரும் சேர்த்துத்தான் நம்மாழ்வாருடைய பெருமைக்கேற்றா போலே அவதரித்திருக்க வேண்டும். இப்படி ஆழ்வாருடைய அவதாரம் நிகழ்ந்தது காவ்யவாசர கர்க்கடக திவ்ய யோக திவ்ய கரணங்களிலே ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்கள் உதயத்திலே நீங்காத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் சோஷித்து விகசியாத போதிர்கமலம் அவலரும்படி வகுலபூஷண பாஸ்கரோதயம் ஜடகான ஒரு சூத்திரம். இது முற்பட்டு இருக்கிற பின்பழகராம் பெருமாள்ஜியர் காலத்திலேயே இருந்திருக்கு, ஏன்னா இது நம்பிள்ள காலத்தில் இருந்தவர் இவர் எழுதியிருக்கார். இந்த சொற்றொடர் இங்கேயும் இருக்கு. இதுக்கப்புறம் பிள்ளலோகா வடக்கு திருவீதி பிள்ளை நம்மளுடைய சிஷ்யர், அவருடைய திருக்குமாரர் பிள்ளைலோகாச்சாரியர், அவருடைய திருத்தம்பியார் நாயனார், அந்த நாயனார் எழுதியிருக்கிற ஆச்சாரிய கதையத்திலும் இதே சொற்றொடர் உள்ளது. விஷயம் என்னன்னா, ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு, ஆதித்யன் சூரியன், ராமதிவாகரன் ராமன்கிற சூரியன், அச்சுத பானுனா கண்ணன்கிற சூரியன், இந்த மூன்று சூரியர்களும் உதித்து மூணு காரியம் பண்ண முடியலையாம். ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சூரியன் உதித்ததுனால உள்ள இருக்கிற இருட்டு போகலையே இல்லையோ, வெளியிருக்க இருட்டு மட்டும்தானே போச்சு, அஜ்ஞானம் தொலையிலையே. போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வற்றி, ராமன் கடலை வத்திடுவேன் அம்பையும் இல்லையும் தூக்கினார், கடல்ல அணகூட கட்டிவிட்டார், அக்கறை கடைச்சின்னு போயிட்டார். ஆனா பிறவிக்கடலை இன்னி வரைக்கும் ராமன் வத்தடிக்கலையே, இன்னும் நாம பிறந்தனதான் இருக்கோம். அந்த கடலை வத்தடிச்சுடுறேன் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம்யாந்து பிளவங்கமாக, குரங்குகள்லாம் தரையில நடந்து போட்டோம் கடலையே வத்தடிச்சுடுறேனாரே, அதே வார்த்தையில ஒரே நிமிஷத்துல நம்ம சம்சார சாகரத்தை வத்தடிக்கிறதானே பண்ணலையே. அப்ப ராமதிவாகன் அவதரித்தும் சோஷியாத பிறவிக்கடல் ஒன்னு சோழிகளே, அப்ப ஆழ்வார் அவதரித்து இப்ப மூணாவது சொல்றார், சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசியாத போதிர்கமலம் அலர்ந்தது, கண்ணனுடைய திருப்பார்வப்பட்டே அவன் கட்டாட்சத்தினால் ஆங்காங்கு தாமர மலர்லாம் அலர்ந்திருக்கலாம், பெண்களுடைய உள்ளமெல்லாம் அலர்ந்திருக்கலாம், ஆனால் ஆத்ம ஞான விகாசம் நடக்கவே இல்லையே. எப்பேற்பட்ட கீதையை சொல்லியிருந்தாலும் அதை கேட்டு அர்ஜுனனே சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லலையோ. அப்புறம் இவர் பிறந்து எந்த தாமரையை அலர்த்த, அப்ப மூணு நடக்கலன்னு விட்டார். ஆதித்யன் அவதரித்து வெளியுருள் நீங்கவில்லை, ராமதிவாகரன் பிறந்து பிறவிக்கடல் சோஷிக்கப்படவில்லை, அச்சுதபானு திருவவதாரம் பண்ணி ஆத்ம ஞான விகாசம் ஏற்படவில்லை. ஆனா இது மூணுமே எப்ப நடந்தது, அஜ்ஞான அந்தகாரம் தொலைஞ்சு போச்சு வகுலபூஷண பாஸ்கரோதயத்திலே, பிறவி என்னும் பெருங்கடல் நீங்கித்து வகுலபூஷண பாஸ்கரோதயத்திலே நம்முடைய ஆத்ம ஞான விகாசம் ஏற்பட்டது, போதிர்கமலம் அலர்ந்ததும் அதே வகுலபூஷண பாஸ்கரோதயத்திலே. அப்படி ஆழ்வார் அவதரித்து ராதே கலிதினே லாபே வைசாகே காவ்யவாசரே லக்னே கர்கடகே அசூத தனயம் நாதநாயிகா, ஆழ்வாருடைய திருத்தாயார் பேர் சம்ஸ்கிருதத்தில் சொல்றார் நாதநாயிகா உடைய நங்கையார், நாதன உடைய நாயிகான நங்கையார், உடைய நங்கையார்ங்கிறதுக்கு நாதநாயிகா பேர் வைக்கலாமே, பெண் குழந்தை வா பேர் இருக்கா பேர் இருக்கான்னு கண்டிருக்காளோ இல்லையோ. உடைய நங்கையார்னு சொன்ன சமயம் அது அப்படி எப்படி எழுதுறதுன்னு தெரியல, அதெல்லாம் ஒத்து வருமானு தெரியலன்னா நாத்த நாயிக்கா வச்சுட்டு போங்க, யாருக்கும் புரியாது, புது பேரா வேற இருக்கோ இல்லையோ, ஆற கேட்டாலும் ஒண்ணுமே சொல்லிக்க வேண்டாம், இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லலாம். தாராளமா அந்த புத்தகத்துல இருக்கேன், நாத்த நாயிக்காங்கிறது பூர்வாச்சாரியர்கள் வாக்கியத்துல இருக்கு, அதனாலே நிச்சயமா யுக்தமான பேர், கேட்டா ரொம்ப புது பேரா இருக்கு, ஓஹோ இது இவா எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்கா போல் இருக்கு. இது நம்ம எங்கேயோ ஆயிரம் பேர்கள் புஸ்தகத்தை வாங்கி தப்புந்தவருமா பேர் வைக்கிறதுக்குள்ள சஹஸ்ரநாமத்தையே லட்சுமி சஹஸ்ரநாமோ விஷ்ணு சஹஸ்ரநாமோ ஆழ்வார்கள் பாசுரமோ ஸ்ரீசூக்திகளோ இதை வச்சிருந்தோம்னா எவ்வளவோ நல்ல பேர் கிடைக்கிறது இல்லையோ. இதோ நாதநாயிகா என்று திவ்யசூரி சரித்திரத்திலே சொல்லிச்சிலே திருவனந்தாழ்வாரும் வருஷ ஆதப நிவாரணார்த்தமாக இவருக்கு முன்னே திருப்புலி ஆழ்வாராய் வந்து அவதரித்தான். இவருக்கு வெயில் தாக்கிவிடக்கூடாது, மழை தாக்கிவிடக்கூடாது, அதுக்கு கொடபிடிக்கணுங்கிறதுக்காக ஆதிசேஷன் வந்து திருப்புலி ஆழ்வாராக காத்திருந்தார். நம்மாழ்வார் அவதரித்தார். அவதரித்த அன்றே தாயார்கள்லாம் திரும்பி பார்க்கிறார், இந்த குழந்தை பேச போறதா அழப்போறதா பால் குடிக்க போறதா, நின்னடையே நல்லேனென்று நீங்கி நேமியம் சங்கும் இருகை கொண்டு பன்னெடும் சூழ்சுடர் ஞாயிற்றோடு பான்மதி ஏந்தியோர் கோல நீழ நன்னடும் குன்னம் வருவதொப்பான் நான்மலர்பாதம் அடைந்ததுவே என்னுடன் அண்ணுதல் நங்கமீர்காள் யானினி செய்வதன் என்னென் ஜன்னை நின்னடையே நல்லேனென்று நீங்கி. அழ்வாரே போஷரத்தில் சாதிக்கிறார், அழ்வார் அவதரித்தாரோ இல்லையோ, மெதுவே தவழ்ந்தார் அப்பங்கோவில் அப்பங்கோவில் இன்னைக்கு அழ்வாருடைய அவதார ஸ்தலம். அந்த இடத்துல சங்குப்பால் அமுது செய்யறதுன்னு ரொம்ப முக்கியமான உற்சவம். அப்பங்கோவிலுக்கு நம்மாழ்வார் எழுந்துருவார். அந்த இடத்துல வெண்ணைக்காடும் பிள்ளையாட்டம் ரொம்ப ஆச்சரியமா திருக்கோலம் சாத்திருவா. அழ்வார் கையிலேயே ஒரு ஒரு கயராட்டம் பிடிச்சிருப்பார், அதுக்கு பக்கத்துல வெண்ணெய் வச்சிருக்கோம். சிறு குழந்தை பிறந்து வெண்ணெய் உண்ணக்கூடிய குழந்தை. அப்பன் கோவில்லே சின்ன இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு மேடை இருக்கு, அந்த மேடையில தான் அவ பிரசவித்ததே. இன்னைக்கு வேணும்னா ஆறு போனால் ஆழ்வார் திருநெல்லி போறோம் சேவிச்சு வந்துடும்னா அரை நாள் வைத்துக் கொண்டு போனால் எதையும் சேவிச்சுட்டு வர முடியாது. கொஞ்சம் நிதானப்பட்டு போனோம்னாத்தான் சுத்து வட்டாரத்தில் ஓஹோ இந்த மாதிரி சரித்திரம் இருக்குங்கிறத கேட்டுட்டு சேவிச்சுன்னு வரணும் இல்லையோ. அதனால அப்பங்கோவிலில் சிறு குழந்தையாக பிறந்து சங்குப்பால் அமுது செய்தது ரொம்பவே முக்கியம். ஆழ்வார் அவதரித்தார், ரெண்டு பெரிய விசாரம் நடந்துச்சு. அவர்களுக்கு குலதெய்வதம் குலதெய்வத்தே திரு தொலைவெல்லிமங்கலம் பெருமாள். ஒரு பக்கத்துல தேவர் பிரான், மற்றொரு பக்கத்துல அரவிந்த லோசனன். இருந்திருந்த அரவிந்த லோசனா என்னென்னேந்திறங்கும் என்ன அரவிந்த லோசன பாடுறார். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாய நடைந்த வன்குருகூர் அவர சடகோபன் என்ன தேவர் தனக்கு தேவபிரான் தான் தந்தையும் தாயும் என்ன ஆழ்வாரே பாடியிருக்கார். ஒரு பக்கத்துல தேவபிரான், ஒரு பக்கத்துல அரவிந்த லோசனன். ரெட்ட திருப்பதி ரெட்ட திருப்பதினு நிர்தேசி பேர். ரெட்ட திருப்பதி கணக்கு நவ திருப்பதி கணக்குல ரெண்டா எண்ணணும், ஆனா 108 திவதேச கணக்குல ஒன்னா தான் எண்ணணும். 108 திவதேசா 9 இந்த திருத்தலங்கள் எண்ணினோம், 109 வரும். அதனால ரெட்ட திருப்பதி சேர்த்து ஒன்னா தான் எண்ணிக்கணும். ரெட்ட திருப்பதிய ஒன்னா எண்ணினா நவ திருப்பதி வராது, அப்ப ரெண்டாக எண்ண வேண்டும். அதனால அரவிந்த லோசனன் பெருமான் ஒருத்தர், தேவபிரான் இன்னொருத்தர். இந்த பெருமாள் தான் இவாளுக்கு குலதெய்வம். திருத்தொலைவில்லிமங்கல பெருமாளை இப்ப கொண்டு போய் இந்த பெண்ணை சேவை பண்ணி வைக்கணும். ஊர்க்காரெல்லாம் கூடி பேசினா, ஜோசியர்களை கூட்டுட்டா, பெண்ணோட ஜாதகம் எழுதி பார்த்தாச்சு. ரொம்ப வசந்தகாக நன்னாத்தான் இருப்பார், உயர்ந்தவனத்தான் கைப்பிடிப்பாள் எல்லாம் சொல்லிட்டார். இப்படி என் பெண்ணோடேன்னு சொல்லிட்டே இருக்கேன் ஒரு 2 நிமிஷமா. எல்லாருக்கும் உங்களுக்கு யோஜனை வந்திருக்கும், ஆழ்வார் ஆணாத்தானே பிறந்தார், இவர் என்ன திடீர்னு ஜாதகம் பெண்ணுன்னு சொல்றாருன்னா பெண் பாவனேன்னு வச்சுக்கணும். வச்சிருந்தவாக அவ கூப்பிட்டு ஜாதகம் எழுத போறா, ரொம்ப வசத்தியானவர் தான், நன்னாத்தான் இருக்க போறா. ஆனால் உன்னே ஒண்ணு, இந்த குழந்தையை கொண்டு போய் திருத்தொலைவில்லிமங்கல பெருமாளை சேவை பண்ணி வைக்காதீங்க. அப்படி ஒருவேளை கூட்டுன்னு போய் சேவை பண்ணி வச்சா ஒண்ணும் இல்ல, உங்க குழந்தை இல்ல, அதுக்கப்புறம் அந்த குழந்தை உங்களை விட்டு விலகியே போயிடும், அந்த பெருமானுடைய புறப்பட்டு போயிடும், போகாதீங்கோ. அம்மா கூப்பிட்டு பேசுறா, காரிமாரன் உடைநங்கையாறு சேர்த்து பேசி, அப்படி ஒருவேளை குழந்தை தங்கறதானா தங்கட்டம், தங்காத போனா போட்டும், அதுக்கு நம்ம மரப நாம மாத்திரதா இல்லை, திருத்தொலைவெல்லிமங்கலத்துல சேவை பண்ணித்தான் வச்சாகணும் என்ன அழைச்சின்னு போய் அடுத்து பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ள இருக்கிறார். அழ்வாருடைய அழகான பாசுரம். இழைகள் சோதி குழையும் வான்முகத்தேழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு போக்கு, கிளைகள் சோதி செங்கட்பிரான் இருந்தமை காட்டினீர், மழை பெய்தாலுக்கும் கண்ணநீருடும் மண்ணு தொட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தையளந்தமீர் தொடுமத்திச உத்து நோக்கியே. குழந்தையை கொண்டு போய் எப்ப தொலைவில்லி மங்கல பெருவான் முன்னாடி வச்சாளோ அதிலிருந்து கண்கள்லேருந்து கரகரான்னு கொட்டின்றே இருக்கு, கால் நிக்கலே கை நிக்கலே பேச முடியல, தளதளத்து போச்சு. பெண் அவனுக்கென்னே ஆட்கைப்பட்டு விட்டாள். இனி இந்த குழந்தை நம்மோட குழந்தை இல்லை, இவா நினைச்சுட்டே இருக்கிறச்சே குழந்தை தவழ்ந்தது. 3 மைல் தூரம் போயிற்று, போய் திருப்புளி ஆழ்வாரடியிலே அமர்ந்தது. அமர்ந்த குழந்தை வெறும தவழ்ந்தது படுத்து நடலே, அமர்ந்தது அமர்ந்தது யோகத்தில் அமர்ந்தது. ஆசனம் பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொடுத்து உட்கார்ந்த குழந்தை வெறும் பத்மாசனம் அல்ல, உபதேச முத்திரை ஞான முத்திரையும் பிடித்தது. இப்படியே இருந்தது, ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் பசி பால் அழுகை ஏதும் இல்லாமல் கைகால்களை உதைக்காமல் ஆரோடும் பேசாமல் மௌனியாய் எதையும் திரும்ப பாராதவராய் ஆத்ம ஞானத்தையே வளர்த்து கொண்டு 16 ஆண்டுகள் குழந்தை அப்படியேதான் இருந்தது. வயசு மட்டும் ஏறிண்டு போறது, சோறு இல்லே தண்ணி இல்லே தாகம் இல்லே பசி இல்லே தூக்கம் இல்லே ஏதும் இல்லாமல் குழந்தை வளர்ந்து வந்திருக்கு. 16 அற்புதமான கல்யாண குணங்கள் வளர்ந்திருக்கிற ஷோடஷ கலா பரிபூர்ணமான சந்திரமண்டலத்தை போலே. சந்திரனை சேவிச்சுனா பௌர்ணமி வரைக்கும் 16 கலைகள் வளர்றது இல்லையோ, 16 கலைகள் வந்தா பூர்ண சந்திரன்கிறோம். அதை போல 16 கலைகள் நிரம்புவதற்காகத்தான் ஆழ்வார் காத்திருந்தார் போலும். 16 ஆண்டுகள் வாய் திறந்து பேசலே, இனிமே தான் ஆழ்வார் பேச போறார். இதுவரைக்கும் யோகத்தால பெருமாளை அனுபவிச்சுட்டே இருக்கார். பரமயோகி முனி ரிஷி கவி கிருஷ்ண பக்தியே தலையெடுத்த ஆழ்வார் மேலும் மேலும் தன்னுடைய பக்தியை வளர்த்து கொண்டு வர பெருமாள் காத்திருக்கார். இவர் வாய் திறக்கிறதுக்கு ஒரு நாள் வரட்டும், அந்த நாளுக்காக ஏற்கனவே மதுர கவிகளை பிறப்பித்து வைத்திருக்கிறோம், அம்ம மதுர கடவுளை இங்கே நாம் கூட்டிக் கொண்டு வந்தாக வேண்டும் என்று பெருமான் திருவுள்ளப்பட இனி மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாரை சேர்த்து பார்த்து சொல்லலாம். எப்படி ஆண்டாள் பெரியாழ்வாருக்கோ, சத்ருகனன் பரதனுக்கோ, வடுக நம்பிகள் ராமானுஜருக்கோ, அதே போல மதுரகவிகள் நம்மாழ்வாருக்கு. இவரை தவிர மற்றொரு தெய்வம் அவருக்கு கிடையாது. தன்னுடைய ஆச்சாரியனே தெய்வம்னு கொண்டிருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். மற்ற எந்த ஆழ்வாரையும் மதுரகவின்னு பாடலையே. இவர் ஒன்னும் 1000 பாடலே, 2000 பாடலே, 1084 பாடலே. இவர் பாடினது 11 பாசுரங்கள். கணினி சிறுத்தாம்புன்னு 11 பாசுரம். நம்மாழ்வாரை பத்தி மட்டுமே அவர் பாடியிருக்கார். பெருமாளை பத்தி பாட மாட்டேன்னு சொல்லிவிட்டார். ஆனா அவர் பாசுரத்தான் மதுர கவி. என்ன அவருக்கு தான் பேர் கொடுத்திருக்கா? ஏன்னா அந்த பாசுரம் அப்படி என்ன ஓஹோன்னு இருக்குமானா? இப்ப மற்ற பேர்லாம் எப்படியோ எல்லாம் பாடியிருக்காளோ இல்லையோ, ஒண்ணுமே இல்லை, சுலபமான பாசுரம். ஆனா அதுக்கு தான் மதுர கவி. சுலபமா இருந்தா தான் மதுரமா இருக்கும். ஓஹோன்னு பாடினா புரியவே போறது இல்லையே. அதனாலதான் சுலபமான பாசுரம், சுலபமா ஆச்சாரியனை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய பாசுரம்.